இந்தியாவின் தலித்துகள் மீது ஜாதி கண்ணோட்டத்துடன் இழைக்கப்படும் வன்கொடுமைகளை தடுக்க கடந்த ஆட்சிக்காலத்தில் திருத்தப்பட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தலித்துகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்றும், எனவே அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாமகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலு பொதுநல வழக்கொன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்டிருக்கும் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் வாதங்கள் என்ன என்பது குறித்து இந்த வழக்கை தொடுத்திருக்கும் பாமகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலுவிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள் தீண்டாமையின் காரணமாக பாதிக்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது 1989 கொண்டுவரப்பட்டது. இது அரசியலமைப்பு சட்டம் சரத்து 17 கூறியுள்ள தன்மைக்கு ஏற்ப இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தை உருவாக்கிய போது சொன்னார்கள். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டதற்கு பிறகு நாட்டில் மிகப்பெரிய அளவில் தவறாக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு பல பொய் வழக்குகள் கொடுக்கப்பட்டு பல அப்பாவிகள் இந்த வழக்கின் மூலமாக, இந்த சட்டத்தின் மூலமாக சிக்க வைக்கப்பட்டு சொல்ல முடியாத துயரத்திற்கு நாள்தோறும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டம் அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் அல்லாதவர்களை பழிவாங்கக்கூடிய, அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இது இப்பொழுது நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அதே வேளையில் பழங்குடிய மக்களுடைய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை அவர்கள் பொது பிரிவிற்கு மாறப்படுவதை கூடாது என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. சரத்து 17 யார் தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டார்களும் அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது. அந்த சரத்து 17 அடிப்படையாக கொண்டு அரசியலமைப்பு சட்டம் உருவானதற்கு பிறகு 1955 பொது சிவில் பாதுகாப்பு சட்டம், புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், 1955 கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் மிக சரியாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டம் நாட்டில் இருக்கின்ற பொழுது இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்காக கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படும் இந்த சட்டம் மிக ஒரு கொடிய சட்டம். இதனால் நாள்தோறும் பலர் பாதிக்கப்படுகிறார்கள். இதை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்.
இப்போ நீங்க சொல்ற அந்த பொது சிவில் சட்டத்தில் இந்த பாதிக்கப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின மக்களுடைய தீண்டாமை வன்கொடுமைகள் உரிய முறையில் முகம் கொடுக்கப்படவில்லை, தடுக்கப்படவில்லை என்பதற்காகத்தானே இந்த புதிய சட்டமே கொண்டு வரப்பட்டது.
அதாவது எந்த ஒரு சட்டமும் இந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தில் அதை உருவாக்க வேண்டும் என்ற விரும்புகள் செய்வதற்கு தடை இல்லை. ஆனால் அது எந்த விதத்திலும் மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது. ஒரு குற்றம் தொடர்பான ஒரு தண்டனை சட்டம் இந்த நாட்டில் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அது பொதுவானவர்களுக்கு அனைவருக்குமான ஒரு சட்டமாக இருக்க வேண்டும். இந்த சட்டத்தின் மூலம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை இதை பிரித்து அது அந்த தாழ்த்தப்பட்ட பிரிவை சாராதவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டமாக கொண்டு வருவது அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய சரத்து 14 விரோதமானது.
இப்படி நீங்கள் வாதிட்டாலும் கூட தீண்டாமை வன்கொடுமைகள் என்பது தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு எதிராக மற்ற மேல்ஜாதிக்காரர்கள் என்று தங்களை கருதி கொள்பவர்களால் இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்படுகிறது என்கிற யதார்த்த உண்மையும் இருக்கிறது தானே. அதை தடுப்பதற்கு இப்படிப்பட்ட தனி சட்டங்கள் தேவை என்கிற வாதத்தை நீங்கள் ஏற்கலையா?
நீங்கள் இந்த உண்மையை, நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது நான் இன்னொரு நியாயத்தையும் உங்களிடம் சொல்லியாக வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இந்த சட்டம் பாதுகாப்பு அளிப்பதாக உள்ளது. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களில் உதாரணமாக குறிப்பிட்டு நாள் சொல்ல முடியும், செருப்பு தைக்கக்கூடிய சக்கிலியர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினர் பறையர்களாலும் பல்லர்களாலும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த அருந்ததீர சமூகத்தினரை அவர்கள் எப்படி உயர் சமூகத்தினர் ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே போன்று பறையர்கள் பல்லர்கள் இந்த அருந்ததியர் சமூகத்தினரை ஒதுக்கி வைத்து வீதியில் வரக்கூடாது, எங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று பல நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அருந்ததியினரை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் இடம்பெறவில்லை. எனவே இது ஒரு பொதுவான சட்டமாக மட்டும்தான் இருக்க வேண்டும், சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சட்டம் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு அல்லாதவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்று சொல்வது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மைக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய.
நீங்கள் கூறும் இந்த அருந்ததியர் மற்றும் மற்ற தலித் சமூகத்திற்கு இடையிலான முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருக்க, அதே மாதிரியாக ஒட்டுமொத்த தலித்துகளையும் மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் அடக்குமுறை செய்கிறார்கள் என்கிற யதார்த்தமும் இந்த சமகாலத்தில் இருக்கிறது. அதை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு தனிச்சட்டம் தேவை என்கிற வாதத்தை நீங்கள் ஏற்கவே இல்லையா?
இல்லை இல்லை, நான் அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் தீண்டாமையினால் பாதிக்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த சட்டமே கூடாது என்று சொல்லவில்லை. புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பொது சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் என்பது போதுமானது என்று சொல்கிறோம். அது வேண்டுமானால் அது அதிகபட்சமாக 6 மாதம் தண்டனை வழங்கக்கூடிய வகையில் அந்த சட்டம் இருக்கிறது, அதில் திருத்தத்தை கொண்டு வரலாம். இந்த புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன வந்து சொன்னால், அது ஒருவர் புகார் கொடுக்கப்பட்டால் அந்த புகார் கொடுத்த நிலையில் கொடுத்த புகாரை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த சட்டம் சுட்டிக்காட்டுகிறது. ஒருவேளை அந்த புகாரை பதிவு செய்ய அந்த அதிகாரி மறுத்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லப்படுகிற காரணத்தினால் இந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் பல புகார்கள் பொய் புகார்களாகவும் தங்களுடைய சுய விருப்பு விருப்பத்தின் காரணமாகவும் பலரின் தூண்டுதலின் காரணமாகவும் கொடுக்கப்படுகிறது. சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கையிலே சொல்லுகிறார், அழகிரி அவர்களுடைய பிரச்சனையில் திமுகவை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பொய் வழக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்படி பல உதாரணங்களை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டால் சாதாரணமாக ஒரு கொலை குற்றம் செய்தால், ஒரு கற்பழிப்பு குற்றம் செய்தால், ஒரு தேச விரோத குற்றம் செய்தால் கூட அவருக்கு முன் ஜாமீன் வழங்கக்கூடியது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 438 அந்த உரிமை ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் அவருக்கு முன் ஜாமீன் வழங்குவதற்கான உரிமையை இந்த சட்டம் பறிக்கிறது. இதுதான் இதனுடைய மிக முக்கியமான இந்த சட்டத்தால் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த சட்டத்தை முழுமையாக தலித் மக்களுக்கான அந்த தீண்டாமை என்பதை முழுமையாக இந்த நாட்டில் விலகிவிட்டது, இது போன்ற சட்டமே தேவையில்லை என்பது அல்ல. இந்த 1989 கொண்டு வரப்பட்ட இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்த சட்டம் இதில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் ஒரு அரசு அதிகாரி அதற்கு கீழ்நிலையில் உள்ளவர் மிரட்டுகிறார், வேலை செய்யக்கூடியவர் அதனுடைய உரிமையாளரை மிரட்டுகிறார், ஒரு அரசியல்வாதி அதற்கு கீழ் உள்ளவர் மிரட்டுகிறார். இந்த மிரட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக இந்த சட்டம் பயன்படுகிறது என்பதை ஒட்டுமொத்தமாக தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாத மக்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். இதற்கு மிக பெரும் வரவேற்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. இது இவர்களை பாதுகாப்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்படவில்லை. 17 உருவாக்கப்படுகின்ற பொழுது அரசியல் சாசன சபையில் 17 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அந்த சபையில் வைக்கப்பட்டு அந்த சபையினுடைய உறுப்பினர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் இருந்த அந்த உறுப்பினர்கள் அந்த கோரிக்கையை நிராகரித்து இது பொதுவான ஒரு பிரிவாகத்தான் இருக்க வேண்டும், இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான ஒரு பகுதியாக இது இருக்கக்கூடாது, இது யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகத்தான் இந்த 17 கொண்டு வரப்படுகிறது. எனவே இதை தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கு என்று மட்டும் வரையறுத்துக் கொள்வது ஏற்க முடியாது என்று நிராகரித்திருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்ட இந்த தண்டனை சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கத்திற்கு எதிரானது என்பதுதான் சட்ட ரீதியான எங்களுடைய விளக்கம்.
நீங்கள் இப்படியெல்லாம் விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுத்தாலும் கூட நீங்கள் சார்ந்திருக்கும் பாமக என்கிற வன்னிய ஜாதி சங்கத்தின் சார்புடைய ஒரு கட்சியின் சார்பில் உங்களுக்கு ஜாதி ரீதியில் எதிரியாக கட்டமைக்கப்படும் தலித் சமூகத்திற்கு ஆதரவாக இருக்கும் இந்த அரசியல் சட்ட பாதுகாப்பை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கு உங்களுடைய ஜாதிய கண்ணோட்டமும் முக்கிய காரணம் என்கிற விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்பட்டால் அதற்கு பதில் என்ன?
அதாவது விவாகியானம் சொல்லி ஒரு உரிமையை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்லை, இந்த வழக்கை தாக்கல் செய்த எனக்கும் அந்த நிலை இல்லை. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமையால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று உங்களுடைய உணர்வு உங்களுடைய எண்ணம் கவலைப்படுகிறதோ அதே கவலை இந்த சட்டத்தால் பல அப்பாவிகள் தண்டிக்கப்பட்டு வழக்கில் சிக்க வைக்கப்படுகிறார்களே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் உணர்வும் நிச்சயமாக இருக்கும் என்று எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டும் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தீண்டாமை காப்பாற்றப்பட வேண்டும். அந்த தீண்டாமை என்ற பெயரால் அவர்கள் கொடுக்கக்கூடிய புகாரால் பாதிக்கப்படக்கூடிய மற்றவர்களையும் நாம் காப்பாற்றியாக வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமூக உணர்வும் நமக்கு இருக்கிறது. இதில் சாதிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு அல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளில் அண்ணல் அம்பேத்காரையும் கார்ல் மார்க்ஸையும் நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்காருடைய உண்மையான தத்துவத்தையும் அவருடைய கொள்கைகளையும் இந்த மண்ணில் பரப்ப வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான அம்பேத்கார் சிலைகளை திறந்து வைத்த ஒரு தலைவர் தான் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். எனவே இதை ஒரு சாதிக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனையாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இன்னொரு செய்தியும் சொல்கிறேன், இது போன்ற சட்டங்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் புது பிரிவிற்கு மாறக்கூடிய சூழலே ஏற்படாது. இது ஒரு மோசமானது. இந்த சட்டம் இருந்தால் சமூகத்தில் இரு பிரிவுகளை நிரந்தரமாக வைப்பதற்கான ஒரு அமைப்பாக இந்த சட்டம் திகழ்ந்துவிடும். தனி தொகுதிகளை உருவாக்குவதற்காக அம்பேத்கர் அவர்கள் அந்த தனி தொகுதிகளுக்கான வரையறையை அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லுகின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மட்டும் என்று சொல்லுகிறார். பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டாக உயர்ந்து ஏறக்குறைய 70 ஆண்டுகள் இன்றைக்கு தனி தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கொண்டுவரப்படுகிறது. ஆனால் அம்பேத்கர் விரும்பி இருந்தால் அது இந்த நாடு இருக்கின்ற வரை தனி தொகுதிகள் இருந்தாக வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி அவர் விரும்பவில்லை. காலப்போக்கில் இந்த தனி தொகுதிகள் இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று விரும்பியவர் அந்த அம்பேத்கர். எனவே அது ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான விதிகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டம் அதற்கு எதிர் மாறாக இருக்கிறது. எனவேதான் இந்த சட்டத்தை நாங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட இன்றளவும் கூட சேரியும் கிராமமும் தனித்தனியாக இருக்கிறது, கிராமங்களில் தமிழ்நாட்டிலே கூட. மற்றும் தீண்டாமை வன்கொடுமை என்பது இன்றளவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தானே இந்த சட்டமே வந்தது. 89 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே அதற்கான காரணம் தெளிவாக விளக்கப்பட்டது. இன்னமும் அந்த பொது சிவில் சட்டம் இந்த பிரச்சனையை போதுமான அளவு முகம் கொடுக்க முடியவில்லை, தடுக்க முடியவில்லை என்பதனால் தானே இந்த சட்டமே வந்தது. அப்படி இருக்கும்பொழுது அந்த யதார்த்தம் இன்று மாறிவிட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களா?
இது நான் ஒரே ஒரு கேள்வி, என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்கின்ற போது நான் உங்களிடம் கேட்க முடியாது. இந்த சட்டத்தால் பலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை சொல்லுங்கள். நான் அடுத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான நான் விடையை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன். இந்த சட்டத்தால் பலர் தவறாக புகார் கொடுக்கப்பட்டு அதில் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்படுகிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு இதுவரையில் வந்திருக்கிறதா இல்லையா? நான் நேரடியாக கேட்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுபோன்று இந்த பொய் வழக்குகள் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சட்டம் இருக்கட்டும், ஒரு பொய் வழக்கை இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டால் அந்த பொய் புகாரை கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் மீது அவரை தண்டிக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். நான் கேட்கிறது, இது போன்று ஒரு நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா?
இல்லை, சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், அது மற்றவர்களுடைய கவனத்திற்கும் வந்திருக்கலாம், அது புகார் செய்யப்பட்டும் இருக்கலாம். அந்த நீங்களே சொல்கிறீர்கள், இது போன்ற பொய் புகார்களை கொடுப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த சட்டப்பிரிவில் வழிவகுக்கப்பட வேண்டும்
என்று? இல்லை இல்லை என்கிறேன், தற்போது இல்லை.
சரி, அப்படியானால் உங்களுடைய கோரிக்கை பொய் புகார்களை தடுப்பதாக இருக்க வேண்டுமே தவிர இந்த சட்டமே கூடாது என்பதாகத்தானே இருக்கிறது?
அதாவது ஒரு 100 புகார்கள் கொடுக்கப்படுகிறது, 10 புகார்கள் போலி என்று சொன்னால் நாம் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மத்திய குற்ற பட்டியல் சென்ட்ரல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய அந்த பதிவில் 96% தாழ்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு எதிராக கொடுக்கப்படும் இந்த தீண்டாமைக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் புகார்கள் பொய் புகார்கள் என்று இன்றைக்கும் இருக்கிறது. 96%.
இல்லை, வெறும்
4% வழக்குகள் மட்டுமே, வழக்கு மட்டுமே தீர்வு செய்யப்பட்டு அது தண்டனை என்ற இடத்திற்கு செல்கிறது. எனவே இந்த நிலையில் 89 2014 ஏறக்குறைய 25 ஆண்டுகாலம் இந்த சட்டம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது முறையாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்திருந்து சொன்னால் இந்த சட்டம் எந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்ததோ அதை நிறைவு செய்யவில்லை. ஒருவேளை முறையாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தீண்டாமை என்பது இந்த நாட்டில் தமிழகத்தில் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இல்லாமல் போயிருக்கும்.
இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கும் புள்ளி விவரத்தில் ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. 96% புகார்கள் தண்டனையில் முடியவில்லை என்பதுதான் சரியான வாதமாக இருக்க முடியுமே தவிர 96% புகார்கள் பொய்ப்புகார்கள் என்பதாக நான் தெரிந்து கொள்ளவில்லை. தண்டனை கிடைக்காமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது பொய்ப்புகாராக இருந்ததனால் மட்டும் தண்டனை இல்லாமல் போனது என்று கூற முடியாதல்லவா? அதனால் தண்டனை இல்லாமல் போனது 96% என்பது வேறு, நீங்கள் குறிப்பிடும் அது பொய்ப்புகார் என்கிற வார்த்தை வேறு. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? 96% பொய்ப்புகார் என்று மத்திய அரசின் புள்ளிவிவரம் சொல்கிறதா?
அதாவது நீங்கள் இதனுடைய ஒரு நிலை கூடுதலாக இதை பற்றின ஒரு புரிதலோடு நீங்கள் சொல்லுகிறீர்கள். எந்த ஒரு புகார் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வரப்பட்டால் நீதிமன்றம் இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அந்த புகார் மீது உரிய மூகாந்திரம் இல்லாத காரணத்தினால் அந்த புகார் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய தண்டனை இல்லை என்ற கருத்தும் அந்த தீர்ப்பிலே இருக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த வழக்கு பொய் புகார் என்பதும் இரண்டும் அதில் இடம்பெற்றிருக்கும். இதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நாம் உணர்ந்து விட முடியாது.
இல்லை, நீங்கள் வந்து ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை உங்களுடைய சௌகரியத்துக்கு திட்டமிட்டே குழப்புகிறீர்களோ என்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதாவது பல நேரங்களில் குற்றம் சுமத்தும் நபர் அவருடைய இயலாமை அல்லது அவருடைய வறுமை அல்லது அவருக்கு உரிய உதவிகள் கிடைக்காம இப்படி பல்வேறு காரணங்களால் தான் சுமத்திய குற்றச்சாட்டை அவர் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் போவதனாலேயே அவருடைய புகார் பொய்ப்புகார் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்வது எந்த அளவுக்கு சரியான பார்வை என்று நினைக்கிறீர்கள்?
தயவு செய்து மற்ற தண்டனை சட்டங்களோடு இந்த சட்டத்தை ஒப்பிட்டு பார்த்து விடாதீர்கள். இந்த சட்டம், இதன் கீழ் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் பதிவு செய்யப்பட்ட உடனேயே அவருக்கான ஒரு நிவாரணம், அதாவது தொகையாக பணமாக வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு சட்ட உதவி வழங்கப்பட வேண்டும். இந்த வழக்கை நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு தனி நீதிமன்றம், இன்றைக்கு எப்படி பொருளாதார குற்றங்கள் செய்வதற்கு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்தியா முழுவதும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்காக கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்கள். எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஸ்பெஷல் கோர்ட் என்றுதான் வரையறுத்து உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே 10 தண்டனை சட்டங்களுக்கு ஒன்றாக இதை நீங்கள் பார்க்க கூடாது. இது ஒரு சிறப்பு சட்டம். இந்த சிறப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் சொல்வதை போன்று பொருளாதார பிரச்சனை, சட்ட அறிவில்லாத பிரச்சனை, நீதிமன்றத்தில் முறையாக எடுத்துச் செல்லாத பிரச்சனை என்பது இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இடம்பெறுவதே இல்லை. தயவு செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சௌகரியத்திற்காக சொல்வது, நான் குழப்புவதற்காக சொல்வது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய உரிமை. ஆனால் எந்த யதார்த்தத்திற்கும் விரோதமாக மாற்றாக ஒரு கருத்தை கூட நான் உங்களிடம் துவக்கத்தில் பேசியதிலிருந்து இதுவரையில் நான் அப்படி அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு நான் பேசவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன்.
சரி, உங்களுடைய தரவுகளின் அடிப்படையில் 100 இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் புகார்களில் எத்தனை புகார்கள் தெளிவான திட்டவட்டமான பொய்ப்புகார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருப்பதாக உங்களுடைய புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன?
என்னுடைய புள்ளிவிவரம்படி தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் இன்றைக்கு பொய்ப்புகாராகத்தான் கொடுக்கப்படுகிறது. 1-2 புகார்கள் உண்மையான புகாராக இருக்கக்கூடும். அது நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று அது தண்டனை வழங்கப்படக்கூடிய ஒரு நிலை வருகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மறுதளித்து அதற்கு மாற்று கருத்துக்கள் சொல்வது என்பது நியாயமாகாது. ஆனால் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு வழங்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு என்பதும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணம் என்பதும் மிகப்பெரிய அளவில் அதற்காக சிறப்பு சட்டமாக உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த சட்டத்தில் ஒருவர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் ஏதோ சந்தேகத்தின் பலனை பயன்படுத்தி கொண்டு அவர் விடுவிக்கப்பட்டதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரே ஒரு வழக்கை என்னால் சொல்ல முடியும். எறையூர் என்ற சொல்லக்கூடிய கிராமத்தில் தலித் கிறிஸ்டியன், வன்னியர் கிறிஸ்டியன் என்று 2 பிரிவினர். ஒருவர் கிறிஸ்துவாக மாறிவிட்டால் அவர் சாதி ரீதியான அந்த உரிமையை பெறுவதற்கான வாய்ப்பை இழக்கிறார். அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான உரிமை, அந்த அந்தஸ்திற்கு வருகிறார்கள். அங்கே சட்ட ரீதியாக தலித் கிறிஸ்டியன் மற்றும் வன்னியர் கிறிஸ்டியன் என்ற வேறுபாடே அந்த கிறிஸ்துவர்களுக்கு இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அதில் அந்த ஆலயத்தில் வழிபடுவது தொடர்பான பிரச்சனை உருவாகின்ற பொழுது 180 பேர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த வழக்கிலே முதல் தகவல் அறிக்கையிலே சொல்லி ஏறக்குறைய 6 ஆண்டுகள் அந்த வழக்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு இந்து தலித் இந்த புகாரை தருகிறார். யாருக்காக? தலித் கிறிஸ்டியன்களுக்காக இந்த புகார் கொடுக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் 180 பேர். இது அடிப்படை சட்டத்திற்கு விரோதமான இந்த புகார் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. ஏறக்குறைய 2008 இருந்து இன்று வரை அவர்கள் நீதிமன்றத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
உங்களுடைய வழக்கை விசாரணைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா? அடுத்து இதில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது?
எங்கள் வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான கமிஷன், வாரியம், ஆணையம் மற்றும் மாநில அரசு இந்த எங்கள் வழக்கின் மீதான, நாங்கள் தொடுத்திருக்கக்கூடிய எங்கள் கோரிக்கை மீதான பதில் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதில் மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பதில் வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்து மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். எங்களுடைய வாதமும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய வாதத்தையும் கேட்டு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவார்கள்.
பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலுவின் இந்த புகார்கள் குறித்து தலித் தரப்பு என்ன கருதுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் நீண்ட காலமாக பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். இதற்காக பல்வேறு சாதிய அமைப்புகளை சேர்த்து கொண்டு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆதி திராவிட மக்கள் அல்லது பட்டியல் இன மக்கள் என்று சொல்லப்படுகிற தலித் மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர்கள் கடந்த 2 ஆண்டு காலமாக மிக வலுவாக முன்வைத்து வருகிறார்கள். இதன் காரணமாக பல்வேறு இடங்களிலே தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன என்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இதன் காரணமாகத்தான் தமிழக அரசு அத்தகைய நடவடிக்கையிலே ஈடுபடுகிறவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்தது, தொடர்ந்தும் எடுத்து வருகிறது. எனவே அவர்கள் இப்பொழுது வழக்கு தொடுத்திருப்பது என்பது ஒன்றும் வியப்புக்குரியது அல்ல. இதிலே அவர்கள் சொல்லியிருக்கிற காரணம், இந்த பெரும்பான்மையான வழக்குகள் நீதிமன்றங்களிலே தண்டனை பெறாமல் அவைகள் அக்யூட்டால் விடுவிக்கப்படுகின்றன, குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வன்கொடுமை தொடர்பான வழக்கை ஒரு காவல் நிலைய அதிகாரி தான் பதிவு செய்ய முடியும். அதிலும் குறிப்பாக துணை கண்காணிப்பாளர் மட்டத்திலே இருக்கின்ற ஒரு அதிகாரி தான் புலனாய்வு செய்து இதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்று கண்டறிந்து அதற்கு பிறகுதான் வழக்கில முதல் தகவல் அறிக்கைக்கு பிறகு வழக்காக அதை பதிவு செய்வார்கள். எனவே இந்த வழக்கு உண்மையான வழக்காக இருந்தாலும் சரி, அது பொய் வழக்காக இருந்தாலும் அதை பதிவு செய்கிறவர்கள் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லப்படுகிற அரசு தரப்பு தானே தவிர ஒரு குற்றம் சாட்டுகிறவர் அல்லது பாதிக்கப்பட்டவர் நேரடியாக அந்த வழக்கை பதிவு செய்துவிட முடியாது. அவர் அல்லது நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். எனவே இந்த வழக்கு விடுவிக்கப்படுகிறது என்று சொன்னால், குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் இந்த வழக்கை நடத்துகிற ப்ராசிக்யூஷன் தரப்பு நிறுத்தனம் அல்லது அவர்கள் இதிலே ஆர்வம் காட்டாததுதான். இந்த பிரச்சனையை கவனத்தில் கொண்டுதான் இப்பொழுது மத்திய அரசு ஒரு திருத்த சட்டத்தை, இந்த சட்டத்துக்கான திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஆட்சி காலத்திலே அந்த திருத்த சட்டம் மசோதா பாராளுமன்றத்துக்கு வந்தது. ஆனால் அது சட்ட வடிவம் பெறுவதில் தாமதமான காரணத்தினாலே, அதற்கு அது தேர்தலை சந்திக்கிற ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே அவர்கள் அதை ஒரு அவசர சட்டமாக பிறப்பித்து விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் வெறும் தேர்தல் ஆதாயத்துக்காக தான் இந்த அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் கூட எழுந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அவசர சட்டம் காலாவதியாகுமா அல்லது ஒரு சட்ட வடிவம் பெறுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு மிக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே இருக்கின்ற பெரும்பாலான ரிசர்வ் தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றி என்பது பெரும்பாலான தலித் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த நிலையிலே தங்களுக்கு வாக்களித்திருக்கிற வேறு எந்த ஆதரவு மற்ற அந்த தலித் மக்களை பாரதிய ஜனதா ஆட்சி கைவிடப் போகிறதா, அவர்களுக்கு எதிராக இந்த அவசர சட்டத்தை காலாவதியாக விட போகிறதா, அல்லது அதில் அதை ஒரு சட்ட வடிவம் பெற அது முன்முயற்சியை எடுக்கப் போகிறதா என்பதை நாம் இனிமேல் தான் பார்க்க வேண்டும். இதற்கிடையிலே இவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இந்த நீதிமன்ற வழக்கு என்பது நிச்சயமாக பல்வேறு இதில் இருக்கின்ற லூப் ஹோல்ஸ் என்று சொல்லுவார்களே ஓட்டைகள், அந்த ஓட்டைகளை அடைத்து வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கான திருத்தங்களை முன்மொழிவதிலே தான் போய் முடியும் என்பதிலே எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கும் இந்தியாவிலே நாம் நம்பிக்கை வைக்கிற அமைப்பு நீதி அமைப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலே நீதியை நன்றாக அறிந்த நீதியரசர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே இந்த ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்படுகிற மக்கள், ஒவ்வொரு நாளும் வன்கொடுமைக்கு ஆளாகிற மக்கள், அதிலும் குறிப்பாக அண்மை காலத்திலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தினந்தோறும் மரங்களிலே கட்டி தொங்கப்படப்படுகிற இந்த மக்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இந்த சட்டம் மட்டும்தான். அந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பையும் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்கிற ஒரு குரல் எத்தகைய ஆபத்தான குரல், எத்தகைய ஜனநாயக விரோத குரல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இன்றைக்கும் நீதி செத்து போய்விடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த வழக்கில இத்தகைய நீதிக்கு புறம்பான கோரிக்கைகள் நிச்சயமாக நீதிமன்றத்திலே புறக்கணிக்கப்படும், இந்த சட்டம் உயர்த்தி பிடிக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு வலுவாக இருக்கிறது. குறிப்பாக இப்படி நீதிமன்றத்தை பயன்படுத்தி இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்கள் ஒரு நுட்பமான வடிவிலே மேற்கொள்வதை அரசு மிக கவனத்தோடு கையாள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீதி அமைப்பிலே போய் முறையிடுவதற்கு எல்லோருக்குமே நியாயம் இருக்கிறது, எல்லோருக்குமே அதற்கு உரிமை இருக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலான சுதந்திர இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட பல்வீனமான பிரிவினருக்கு பாதுகாப்புக்காக பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அத்தகைய சட்டங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையிட்டால் என்ன ஆகும்? பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டங்களை நீக்கிவிட சொல்லலாம், இதுபோல கொத்தடிமைக்கு எதிரான சட்டத்தை நீக்கிவிட சொல்லலாம், சிறுவர்களை பணியிலே அமர்த்துவதற்கு எதிரான சட்டத்தை, குழந்தை தொழிலாளர் சட்டத்தை நீக்கிவிட சொல்லலாம். இப்படி ஒடுக்கப்பட்ட அல்லது சமூகத்திலே வஞ்சிக்கப்பட்ட பிரிவினருக்கு பாதுகாப்பாக இருக்கிற ஒவ்வொரு சட்டத்தையும் நீக்க விட சொல்லி நீதிமன்றத்திலே முறையிட ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இத்தகைய ஒரு ஜனநாயக விரோத, மக்கள் விரோத முறையீடுகளை முன்வைப்பதை, அதில் ஏதோ நியாயம் இருப்பது போல சமூகத்திலே ஒரு பிரச்சாரம் செய்வதை இவர்கள் எல்லாம் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
இதில் அவருடைய பாலுவனுடைய முக்கியமான குற்றச்சாட்டு என்பது இந்த சட்ட பிரிவு தவறாக பயன்படுத்தப்படுகிறது, இதில் குற்றம் சாட்டப்படுபவர்கள்தான் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்கிற பிரிவு குற்றம் சாட்டப்படும் அப்பாவிகளுக்கு எதிராக போகிறது, அவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்படியான சம்பவங்கள் உதாரணங்கள் இல்லை என்கிறீர்களா?
நிச்சயமாக அப்படி இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டே ரொம்ப வேடிக்கையானது, திருபிள்ளைத்தனமானது. ஏனென்று சொன்னால் இதை பயன்படுத்துவதோ அல்லது பயன்படுத்தாமல் விடுவதோ இரண்டுமே காவல்துறை சம்பந்தப்பட்டது, அவர்கள் தான் இதை பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்தாமல் விட முடியும். ஒரு புகார் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த புகாரிலே பிரைமாபேசி என்று சொல்வார்கள், முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார்கள். அந்த விசாரணைக்கு புலன் விசாரணை செய்ததற்கு பிறகுதான் அது வழக்காக பதிவு செய்யப்படும். எனவே இந்த சட்டத்திலே பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை தான் அதற்கு பொறுப்பு. இன்னொன்று, இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று தாங்களே அவர்களே நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த சட்டத்தை மிக எளிமைப்படுத்துகிற ஒரு குற்றச்சாட்டு என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டினால் அதை நிரூபணம் செய்வதற்கு மிக எளிதான மொழிகள் எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் இது இவர் சொல்வது என்னவென்றால் தடா சட்டம் போல, அன்றைக்கு தடா சட்டத்திலே இப்படியான பிரிவு இருந்தது, ஆனால் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர் யாருமே வெளியிலே வர முடியவில்லை, கடுமையாக முதலிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டு வரை தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படியான நிலையெல்லாம் இன்றைக்கு கிடையாது. இதிலே முன்ஜாமீன் பெற முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தது, ஆனால் அதை கூட இன்றைக்கு புளோட் பண்ணுவது என்கிற வழிமுறைகள் என்ன என்பதை கண்டறிந்து விட்டார்கள். அதற்கு முன்ஜாமீன் பெறுவதற்கு பல குறுக்கு வழிகளை இன்றைக்கு கண்டுபிடித்து விட்டார்கள். எனவே இந்த சட்டத்திலே குற்றம் சாட்டப்படுகிறவர் அவர்தான் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது என்பது இந்த சட்டத்தை மிக கொச்சைப்படுத்தி மிக சுருக்கி சொல்லுகிற ஒரு வாதம் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த சட்டத்தின் மீது, சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அதை நிரூபிப்பதற்கு ப்ராசிக்யூஷன் தரப்பு மிக கடுமையாக போராட வேண்டி இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் நிரூபிக்குவதில் தவறுகிறார்கள் அல்லது தோல்வியுறுகிறார்கள். மிக எளிதாக அவர் குற்றவாளிகளே தங்களை நிரபராதி என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தால் இந்த சட்டத்திலே மிக தண்டனை சதவீதம் இவ்வளவு குறைவாக இருக்காது. எனவே அவர்கள் அதை கொச்சையாக மிக சுருக்கி இதை சொல்கிறார்கள் என்று தான் நான் சொல்கிறேன்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்.